SBS தமிழ்.
சிட்னியில் இயங்கும் கற்பக வலி என்ற அமைப்பு ஒருங்கமைத்துள்ள வாகிய வைபவம் என்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து வயலின் வித்வான் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நிலைய கலையகத்தில் சந்திக்கிறோம்.
வணக்கம் ஐயா.
வணக்கம். வணக்கம்.
நீங்கள் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ கிரேட் ஏ, அதாவது தரத்தில் மிக உயர்ந்த ஒரு கலைஞர். உங்களது பின்னணி இசைக்கு நீங்கள் எப்படி குடும்பத்துடன் தான் வந்தீர்களா அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வத்தால் வந்தீர்களா?
அதாவது முதல் காரணம் இந்த குடும்பத்தில் நான் உதித்தது. இரண்டாவது காரணம், உதிக்கிறவங்கள்லாம் குடும்பத்தில் இருந்தாலும் சங்கீதத்தோடே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சங்கீத குடும்பத்தில் உதித்தவர்கள் பலர் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். சங்கீத குடும்பத்தில் உதிக்காதவர்கள் பலர் சங்கீதத்தை பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ரெண்டும் சேர்ந்ததுனால இறைவன் அருள் குருநாதர் அருளில் இந்த தலைமுறையில் இந்த இசைக்கு என்னால் முடிஞ்ச தொண்டை செய்யறதுக்கு இந்த குடும்பத்தில் வந்ததுக்கு இறைவனுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் நன்றி சொல்கிறேன். அதுதான், அதாவது தாத்தா பரூர் சுந்தரமையர். பரூருங்கிற ஊர் வந்து கேரளா ஆல்வே பக்கத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் தான் வந்து உலகப்போர் World War I. அப்போது சென்னைக்கு வந்து அங்கே சென்னையில் வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆனார். எல்லாரும் இந்த தேர் ஆர் பாம்பிங் 1917 World War I முடிகிறது. அப்போது ஒரு குண்டு வீச்சு நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது எண்ணெய் கிடங்கெல்லாம் பட்டிருது. அப்போது வந்து எல்லோரும் இந்த சென்னையை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது, பரவாயில்ல எனக்கு இங்கே இருக்கணும், சங்கீதத்தை நான் என் மறுபடியும் இங்கேருந்தே தொடர்றேன்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருந்து அந்த டயத்தில் வாங்கின வீடு தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். எங்கள் வீட்டுக்கு அப்பர் சுவாமி கோயில் தெருன்னு சொல்லுவாங்க. அப்பர் சுவாமி அவர்களுடைய சமாதிக்கு அருகில் உள்ள தெரு தான் அப்பர் சுவாமி கோயில். அது பக்கத்தில் உள்ள தெரு தான் அப்பர் சுவாமி கோயில் தெரு. இப்போ நான் வசிப்பது தியாகராஜபுரம் அப்படின்ற தெரு. அதுக்கு பெயர் சூடினதும் என்னுடைய தாத்தா தான். அவர் தான் வந்து அங்கே இடத்துல மயிலாப்பூரில் இடத்த வாங்கி தியாகராஜ சுவாமிக்கு விழா ஒரு பெரிய மணிமண்டபம் மாதிரி கட்டி விழா எடுக்கணும்னு 1929 தன் வசம் வாங்கி ஒரு 6 கிரவுண்டு நிலம் தானம் செய்து அங்கே சுற்றி இருக்கிற நிலத்தையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு விற்று அதில் பங்கு வந்து லாபமோ எதுவோ இருந்தாலும் அங்கே கைங்கரிய இசை தொண்டுக்கு அதை செலுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கும் அதில் அதை இயங்கி வருகிறது. அதில் இப்போ தாத்தாவுக்கு பிறகு அப்பா சித்தப்பா அவங்களுக்கு பிறகு அடியனே இப்போ அதில் ஒரு ட்ரஸ்டியாக நியமிச்சிருக்காங்க. இசை தொண்டு செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கையில் நானும் அதை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இப்போ பேசிக்கிறேன்.
எல்லாருமே வயலின் வித்வான்கள் தானே?
அதாவது என்னுடைய குடும்பத்தில் எல்லா விதமான கலைஞர்களும் இருந்தார்கள் இருக்கிறார்கள். வெறும் வயலின்கிற ஒரு பரம்பரைன்றது எப்படி வந்ததுன்னா, அது தாத்தா தான் வந்து திருவனந்தபுரத்தில் முதல்ல அவருடைய பீரியட் வந்து 1891-1974. அவருக்கு 6 வயதாக இருக்கும்பொழுது தாய் தந்தை இழந்தவர். அவருக்கு ஏன் இசையில் விருப்பம் வந்தது, ஏன் வயலினில் விருப்பம் வந்ததுன்னு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அவர் தன்னுடைய மாமாவை அழைச்சி பரூரிலிருந்து அப்போ திருவனந்தபுரத்தில் தான் வந்து இசை குடும்பங்கள், இசை கற்றுக் கொடுப்பவர்கள், பெரிய வித்வான்கள், பெரிய பாரம்பரியம் மிக்கவர்கள், எல்லா விதமான இசையும், அதாவது ஒரு பஜனோ ஒரு பாட்டோ ஒரு வயலினோ மிருதங்கமோ எல்லாத்துக்கும் அவர் இருந்த அந்த பரூருங்கிற இடத்துலேருந்து கிட்ட இருக்கிற இடம் அதுவாக இருந்தது. எங்கள் தாத்தாவுடைய மாமா வந்து அவரை வந்து அங்கே கொண்டே சேர்ப்பித்த பொழுதும் அங்கே வயலின் படிக்கணும்னு சொன்னார். வயலின் படிக்கணும்னு சொன்ன பொழுதும் அவர் அங்கே வயலினில் இப்போ இருக்கிற சங்கீத கலாநிதி திரு டி கே மூர்த்தி அவர்களுடைய மாமனாருடைய அப்பா. அவர் தான் என்னுடைய தாத்தாவுக்கு வயலினில் குருநாதர் ராமசுவாமி பாகவதர், அவருடைய மகன் நாராயண பாகவதர், இவங்க ரெண்டு பேரும். இவர் வந்து திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் அங்கே ஊட்டு பெறைன்னு சொல்லுவாங்க, அங்கே இறைவனுக்கு பண்ண வேண்டிய நைவேத்தியம் எல்லாம் அந்த பெரிய குண்டானில் அது உண்டு பண்ணுவாங்க. நைவேத்தியம் முடிஞ்ச பிறகு விநியோகம் நடக்கும் சாப்பாடு. அதை பகல் உணவாகவும் இரவு உணவாகவும் உட்கொண்டு கோவிலிலே தங்கி 1987 1908 வரைக்கும் 11 வருடம் அங்கே படித்தார். இது அங்கேருந்து அப்புறம் 1897 1908 வரைக்கும் அதான் அவருடைய சரித்திரம். அதன் பிறகு எங்கள் தாத்தா தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து என் பாட்டி கல்யாணம் செய்த பிறகு எங்கள் அத்தைகள் இருந்தாங்க. அத்தைகள் எல்லாம் வயலின் மாத்திரம் வாசிக்க மாட்டாங்க, டான்ஸும் பண்ணுவாங்க.
அவர்களும் சென்னைக்கு வந்து விட்டார்களோ?
எல்லாம் எங்கள் அப்பா சித்தப்பா பிறந்தது எல்லாமே சென்னை தான். அங்கே கேரளாவுக்கு போயிட்டு வருவோம், அந்த தாத்தா பூர்வீகமான இடம் திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வருவோம், பூர்வீகமான இடம், நம்மளுக்கு சங்கீதத்தை நம்ம உலகத்துக்கு நம்ம தெரிவிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்த இடம். அப்படின்ற முறையில் போயிட்டு வருவோம். அது அங்கேயே தங்கி இப்போ என் தாத்தாவோட சகாவாக இருந்தவர் தான் பாபநாசம் சிவன் கோவிலில். அவர் நீலகண்ட சிவன்கிட்ட படிச்சுட்டு இருந்தார். இரண்டு பேரும் ஒன்றா கோவிலில் படுத்துப்பாங்க, சாப்பிடுவாங்க. இவர் பாட்டு கிளாஸுக்கு போவார், எங்கள் தாத்தா வயலின் கிளாஸுக்கு. இப்படி அது ஆரம்பிச்சிது. அப்படி வளர்ந்து அடுத்த ஜெனரேஷன் அப்பா சித்தப்பா அத்தைகள் எல்லாம் வந்து எல்லாருமே அத்தனை எல்லா அத்தைகளும் வயலின் வாசிப்பாங்க, அப்பா சித்தப்பா வயலின் வாசிப்பாங்க, பாடுவாங்க. தாத்தா வந்து வீணை வாசிப்பார், அப்பாவும் வீணை வாசிப்பார். அந்த பரிச்சயம் எப்படி ஏற்பட்டது என்றால், வீணை தனமாள் சென்னையில், அதாவது 1908 to 1916 இவர் வாசிக்கிற வயலின் வாசிப்பை கேட்டு விஷ்ணு திகம்பர் பலுஸ்கர் அப்படிங்கிற அவர் பிரின்சிபாலாக இருக்கக்கூடிய காந்தர்வ மகாவித்யாலயா, அதுக்கு வந்து ஒரு வடக்கு வட இந்தியாவிலேருந்து ஒரு இசை குழு வந்திருந்தது. எங்கள் தாத்தா வாசிப்பை கேட்டு அந்த குழு தலைவர் வந்து இந்த வயலின் வாசிக்கிறவர் வந்து வட இந்திய சங்கீதமும் படிக்கணும், வயலின்கிற இசைக்கருவியும் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஆவலில் போய் சேர்ந்து விஷ்ணு திகம்பர் பலுஸ்கருடைய காந்தர்வ மகாவித்யாலயாவில் போய் சேர்ந்து இந்துஸ்தானி இசை கற்று பல வாத்தியங்கள் கற்று அவர் பிரின்சிபால் விஷ்ணு திகம்பர் பலுஸ்கர். தாத்தா வந்து அங்கே ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தார், அதே டைட்டில் ப்ரொஃபஸர் ஆஃப் வயலின் அப்படிங்கிற.
உங்களுடைய தாத்தா தான் இந்துஸ்தானி இசையிலே வயலினை அறிமுகம்,
வயலினை 1908 வயலின்கிற இசைக்கருவியை இந்துஸ்தானி இசைக்கு அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய தாத்தா பரூர் சுந்தரமையர்.
பெருமையான விஷயம்.
ஆமாம், அது வந்து அவர் இந்துஸ்தானி பல இசைக்கருவிகளையும் கற்றார். அதுக்கு பிறகு நம்முடைய 72 மேலக்கர்த்தாக்களையும் அவர்களுக்கு கற்று விஷ்ணு திகம்பர் பலுஸ்கருக்கு கற்றுவித்தார். இப்படி இசை பண்டமாற்று நடந்தது பிட்வீன் 1908 and 1916.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சிட்னியில் இயங்கும் கற்பகவல்லி என்ற அமைப்பின் முன்னெடுப்பில் வாகிய வைபவம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் வயலின் வித்வான் எம்.ஏ. சுந்தரேஸ்வரன் அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம்.
இப்போ சுந்தரேசன் ஐயாவோட பேசும்போது காரைக்குடி பாணியில் மிருதங்கம் வாசிப்பது, அதே மாதிரி நீங்கள் வயலின் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாணி வந்திருக்கிறதா?
ஆமா, அது பரூர் பாணின்னு பேர். முதல்ல பரூர்ங்கிறது ஊர் பேரா வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பாணியை வகுத்து எங்களுக்கும் உலகத்திற்கும் எல்லாருக்கும் கொடுத்தவர் எங்க தாத்தா. அதனால அந்த பரூர்ங்கிற இது ஊர் பெயரை விட பாணியின் பெயராக நிலவ ஆரம்பித்து விட்டது, நிலவை கொண்டு இருக்கிறது, நிலவும்.
இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பலர் இசை தெரிந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் இசை தெரியாதவர்களும் சிலர் இருப்பார்கள்.
இருக்கட்டும்,
அந்த வித்தியாசம் என்னவாக இருக்கும் என்று சொல்ல,
வித்தியாசம் என்னென்றா, வயலின்கிற இசைக்கருவியை கர்நாடக இசையில் கையாளும் பொழுது இரண்டு விதமான எவல்யூஷன் வளர்ச்சி பரிணாமம் பரிமாணம் இரண்டு வந்தது. இப்போ காவேரி நதிகள் ஓடும் இடத்திலே வயலினுடைய பரிமாணம் பரிணாமத்திற்கு மூல காரணமாக இருந்தது ஹார்மோனியம். அந்த ஹார்மோனிய வழியை பின்பற்றி வயலின் வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு எங்கள் தாத்தா வந்து அந்த வட இந்தியாவிலாம் போய் சித்தார், தில்ரூபா, மற்ற இசைக்கருவிகள்லாம் தந்தி வாத்தியங்கள் கற்றுக்கொண்டு பின்னர் மறுபடியும் சென்னை வந்து வீணை தனமாள் அவர்களிடம் வீணையும் பயின்று அந்த இசைக்கருவிகளுடைய மகத்துவத்தை வயலினில் புகுத்தினார். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு நீண்ட கோடு, அதில் வந்து அதை பல கோணங்களில் நம்ம சாதாரணமாக வைக்கலாம், ஆனால் அதே மாதிரி வளையம் வளையமாக நாம் கோடு இழுப்பது என்பதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு வளையத்தாலும் ஏற்ப பல டிசைன்கள் வளை பல கோணங்கள் இசையில் வயலின் மூலமாக சேர்ந்து அந்த பாணியை உருவாக்கினவர் தான் எங்கள் தாத்தா. முக்கியமாக அந்த கமகம் கர்வ்ஸ் அந்த வளையங்கள் அது பேசிஸ் பண்ணி எங்கள் இது வந்திருக்கு எங்களுடைய பாணி. ஹார்மோனியத்து முதல்ல ஹார்மோனியம்ங்கிற இசைக்கருவியை பேஸ் பண்ணி தான் அந்த கமகம் கொடுக்க முடியாவிட்டாலும் கமகம் கொடுத்தார் போல் ஒரு தோன்றுதலை ஏற்படுவதற்கு உரிய வாத்தியமாக இருந்தது ஹார்மோனியம். அந்த வழிமுறையை வயலினில் புகுத்தி இந்த காவேரி நதி தீரத்தில் அந்த வயலின்கிற இசைக்கருவி அப்படி தான் டெவலப் ஆச்சு. அதன் பிறகு வீணையினுடைய தாத்பரியங்களை உட்கொண்டு வயலின் மேலும் மேலே சென்றது தி ஹார்ட்வேர். அதில் வந்து இந்த பல இசைக்கருவிகளையும் தாத்தா பயின்றதுனால எல்லா இசைக்கருவிகளுடைய தர்மங்களையும் உள்புகுத்தி தனக்குன்னு ஒரு வழியை உருவாக்கினார். அதுதான் பரூர் பாணி.
எல் சுப்பிரமணியம், எல் சங்கர், அந்த
எனக்கு மிகவும் மரியாதை கூறியவர்கள்.
எல் சங்கர் வந்து டபுள் வயலின்,
எஸ்
டபுள் வயலின் அப்படிலாம் அந்த மாதிரி அது வந்து அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
அதாவது தவறுதலே இல்லை, எல் சுப்பிரமணியம் அவர்கள், நான் லாஸ் ஏஞ்சலஸில் அவருடைய வயலின் ஷாப்புக்கு போயின்னு இருக்கும் பொழுது என் கூடக்கு எனக்கு இந்த வயலின் பிரிட்ஜு தந்தியெல்லாம் வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அவர் பேரை சொல்லாதிருக்க முடியும். எங்கள் குடும்ப நண்பர், கச்சேரி போகும்போது என்னுடைய தாத்தா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். டாக்டராக என்னுடைய தாத்தாவுக்கு மட்ராஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்த்தவர். ஸோ நாங்கள் எங்கள் லக்ஷ்மி நாராயணருடைய சீடர்கள் வீடு எங்கள் தெருவுலேயும் அந்த கோடியில் உண்டு. நாங்கள்லாம் குடும்ப நண்பர்கள். அப்போ மேலாம் பல புதுமைகள் வந்தது. புதுமைகளை அக்செப்ட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு சாதகம் வேணும். இப்போ சௌடே அவர்கள் 27 தந்தி, 21 தந்தி, 28 தந்தி, 7 தந்தி, அதன் பிறகு 4 தந்தி, ஜென்ரலாக 4 தந்தியில். அப்போ எல் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு வார்த்தை எங்கிட்ட சொன்னார். ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய நினைவுகளும் எனக்கு வருகிறது. 4 தந்தியில் பண்ண முடியாததை 40 தந்தியில் பண்ணணும்னு இருக்கா அப்படின்ட்டு. 4 தந்திலேயே இன்னும் 1 தந்திலேயே முடியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கள் சித்தப்பா ஒரே ஒரு தந்தி. அப்போ எங்கள் குடும்பத்தில் பரூர் பாணியில் 1 தந்தியில் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையானது. நீங்கள் தான் பெங்களூரில் காயன சமாஜம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், நீங்கள் 1 தந்தியில் தான் வாசிப்பீங்களே, நீங்கள் முடிஞ்சால் 1 தந்தி போடுங்க, மற்ற 3 தந்தி எதுக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆர்வலர் கேள்வி கேட்டார். அப்போ சித்தப்பா என்ன பண்ணார், 3 தந்தியும் கட்டினார். ஜி ஸ்ட்ரிங் கடைசி தந்தி, அது மாத்திரம் பிரிட்ஜ் மேலே இருந்தது. அந்த 1 தந்தியில் மத்தியமத்தை சட்சமாக வச்சுட்டு கண்டஜாதி அடத்தாளத்தில் கல்யாணி ராக வர்ணத்தை வாசி ராகம் வாசி முடித்தார். அதனால தான் அவர் இறந்த தருவாயில் நான் சொன்னேன், இஸ் நாட் ஒன்லி எம்எஸ்ஜி, இஸ் மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஜி அப்படின்னு நான் என்னுடைய இதை சொன்னேன், என்னுடைய வணக்கத்தை அவருக்கு சொன்னேன். அப்போது என்னாச்சு, அப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சுது, கச்சேரி முடிஞ்சுது. அப்போது அவர் கேட்டுட்டார், இந்த பிரிட்ஜின்னு ஒன்று இருக்குது வயலினில், அது கீழே விழுந்துடக்கூடாது, அதனால் உங்கள் பெர்மிஷனோட மற்ற தந்தைகளை மறுபடியும் போட்டுக்கிட்டுவான் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் நான் இருந்தேன் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில். இன்றைக்கும் என்னுடைய உன் ஜீவன் உள்ள போயிடுத்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ 1 தந்தியில் சாதித்தவர்கள் உண்டு, 1000 தந்திகளிலும் சாதித்தவர்கள் உண்டு. சாதனை சாதனை தான், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது வசத்தி அது தாழ்த்தி என்று நான் சொல்வதற்கு இல்லை.
சரி, நீங்கள் சின்னி வந்திருக்கிறீர்கள்.
ஆமாம்,
சின்னியிலே வாழின் கற்றுக்கொள்பவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற சந்தர்ப்பம் ஏதாவது இருக்கிறதா, நீங்கள் வொர்க்ஷாப் செய்கிறீர்களா?
கற்றுக் கொடுக்குங்கிற சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, வரும், எப்பொழுது வந்தாலும் செய்வோம்.
நன்றி ஐயா. தெரியாத பல விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது குடும்ப பின்னணி, உங்கள் தாத்தாவின் காலத்திலே செய்த சாதனைகள் எமது நேர்களுக்கு பலருக்கு இது செய்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் இந்த நிலைய கலையகம் வரை வந்து எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றிகள் ஐயா.
நான் சென்னையில் பணியாற்றின்றிருந்த அகில இந்திய வானொலி நிலையம் சென்னை, அது நினைவுக்கு வருது. அதன் மூலமாக இசைத்தொண்டு ஆற்றுவதற்கு நான் இத்தனை காலம் இருந்து, இப்போ சிட்னி வாழ் நம் மக்களுக்கு இந்த வானொலி நிலம் மூலமாகவே ஒரு இசைப்பணியை மேலும் செய்வதற்கு இங்கே வந்ததற்கு என்னுடைய சக கலைஞர்களுடனும் அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை வரவழைத்த இந்த மூல காரணமாக இருந்தவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.